உலகத்தில் அல்லாஹு தஆலா சலாம் சொல்லி அனுப்பி நபர்கள் என்று சிலர் உண்டு. அன்னை கதிஜா ஆகியை போல எல்லோருக்கும் சொர்க்கத்தில் கிடைக்கும் சலாம் இன்ஷா அல்லாஹ். நமக்கு எல்லாம் இல்லா கீலன் சலாமன் சலாமா குர்ஆன் சொல்கிறார். சொர்க்கத்தில் சலாம் தான், மூமின்கள் மூமின்களுக்கு சலாம் சொல்வார்கள், மலக்குமார்கள் மூமின்களுக்கு சலாம் சொல்வார்கள், அல்லாஹ் மூமின்களுக்கு சலாம் சொல்வான். அல்லாஹ் அந்த நசீபை தந்திட வேண்டும். உலகத்திலேயே அல்லாஹு தஆலா சில பேருக்கு சலாம் சொல்லிவிட்ட மகத்தான பாக்கியம் கிடைத்தது அன்னை ஹதீஜா நாயகியை போல. அதிலே ஒருவர் செய்தாஹுத்தரன் ஏன் அல்லாஹு தஆலா அவர்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பினான் என்பதற்கான காரணத்தை அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் அறியாமை காலத்திலும் இந்த தீனுல் இஸ்லாம் மக்களிடத்திலே பகிரங்கப்படுத்தப்படாத அந்த காலகட்டத்திலும் சரி, அதற்கு முன்னாலும் சரி, அவர்கள் எந்த காலத்திலும் சிலைகளை வணங்கியதில்லை. அதுபோல இஸ்லாத்திற்கு முன்னாலும் இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னாலும் ஒரு சொட்டு மதுவையும் கூட தன்னுடைய வாயில் வைத்ததில்லை என்று சையதுனா ஜஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சில விசேஷங்களை சொல்கிறார்கள். அல்லாஹு தஆலா அந்த காரியத்தை புரிந்து அல்லாஹ் அவர்களுக்கு சலாம் சொல்லி அனுப்பினான் என்று வருகிறது என்றால், அருமையான பெருமக்களே, ஈமானுடைய சொத்து என்பது சாதாரணமானதல்ல. ஈமானுக்கு எதிரான இணை வைத்ததல் என்பது அவ்வளவு கடுமையானது என்பதை நாம் எச்சரிக்கையோடு உணர வேண்டும். பதிலுடைய யுத்த களத்திலே அவர்கள் கால் வெட்டப்பட்டார்கள். கால் வெட்டப்பட்டவன் சல்லாசலம் அடியில் வந்து அவர்கள் படுக்க வைக்கப்படுகிறார்கள். பதிலிருந்து அவர்கள் கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த நேரம் கொஞ்சம் கொஞ்சமாக உயிர் பிரிந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம். ஆனால் அந்த நேரத்திலும் அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள் என்றவர்கள். என்னுடைய கால்கள் துண்டிக்கப்பட்டாலும் கூட, என்னுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து கொண்டிருந்தாலும் கூட, நான் ஈமானோடும் இஸ்லாத்தோடும் இருக்கிறேன் என்பதை நினைத்து ஆனந்தப்படுகிறேன் சொன்னார். ஏனென்று சொன்னால் ஈமானுடைய சொத்து என்பது அவ்வளவு மகத்தானது, இஸ்லாம் என்ற பாக்கியம் என்பது அவ்வளவு உயர்வானது என்ற காரணத்தினால்தான் அல்லாஹு தஆலா அதற்கு எதிரான எல்லா காரியத்தையும் அல்லாஹு தஆலா பாவம் என்று மன்னிக்க முடியாத பாவமாக மார்க்கம் சொன்னது என்று பார்க்கிறோம். ஷைகுல் முவாஹித் உலகத்தில் வஹ்தானியத்தை சொன்னவர்களுக்கெல்லாம் ஷேக் என்று போற்றப்படக்கூடிய ஹலீலுல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இதர நபிமார்கள் இதற்காகத்தான் பாடுபட்டார்கள். நமது உயிரின் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிலைகள் வணக்கத்திற்கு எதிராக இந்த உலகத்தில் அவர்கள் செயல்பட்டார் என்பது மாத்திரம் அதில் மகத்தான வெற்றி என்றவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 1400 ஆண்டுகளை கடந்து விட்டது. இன்றும் அந்த அரபு தேசத்திலே சிலை வணக்கம் என்பது அங்கிருந்து விலகி நிற்கிறது அந்த தேசம் என்பதை பார்க்கிறோம். சல்லாசலம் சொல்வார்கள், இபிலீஸ் இருக்கிறானே, அவன் சிலைகளை வணங்குவதை விட்டும், அரபுகள் சிலை வணங்குவதை விட்டும் இபிலீஸ் நிராசையாகிவிட்டான் என்று அருமை நாயகம் சல்லாசலம் சொல்லி காட்டினார். அருமையான பெருமக்களே, எனவே சிலை வணக்கம் என்பது அவ்வளவு ஆபத்தானது, அதை விட்டும் தவிர்த்து வாழ வேண்டும் என்று உளப்பூர்வமாக நினைப்பதும் துஆ செய்வதும் நம்முடைய மார்க்கத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது என்பதை யோசிப்பதோடு நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாக்க வேண்டும். ஏன்னா நமக்கு பின்னால நம்முடைய கண்ணுக்கு தெரியாத காலகட்டத்தில் அவர்கள் வாழ இருக்கிறார்கள். இந்த காரணத்தினாலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சந்ததிகளையும் பாதுகாத்தனர் என்று துஆ கூறினார். அதனாலே அந்த சிலை வணக்கத்திற்கான வாசல்கள் என்று கருதப்படக்கூடிய அந்த காரியத்திலையும் கூட ரொம்ப கவனமா இருக்கு. மார்க்கம் அப்படிப்பட்ட விஷயங்களிலே கூட நமக்கு எச்சரித்து காட்டுகிறது. உதாரணமாக இறை நிந்தனை செய்யும் பாடல்களை முதலாவது தவிர்க்க வேண்டும். அல்லாஹுக்கு எதிரான அல்லது சிலை வணக்கத்தை தூண்டக்கூடிய இறைவனை நிந்திக்கக்கூடிய இதுபோன்ற பாடல்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும். நாம கேளுங்க 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 அங்கங்க பாட்டு போட்டு இருக்கிற காரணத்தினால விளங்கியோ விளங்காமலோ காரணம் அந்த பாட்டுகள் விழுகிறது. ஏதோ ஒரு நேரத்தில் வாயசை போடுகிறது என்று சொன்னார். அவங்க யோசிக்கிறோம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், இன்னல் அபதுல யத்தகல்லமுன் மின் சஹத்தில்லா, ஒரு அடியான் இருக்கிறான், அல்லாஹுக்கு கோபத்தை தரக்கூடிய வார்த்தைகளை பேசுகிறான், லா யுத்தாலஹா பாலன், மனசறிஞ்சு கூட பேசுறது இல்லை. அவன் மனசறிந்து கூட பேசுறது இல்லை, ஆனால் அப்படி அவன் பேசிய காரணத்தினால் நரகத்தில் வீசப்படுகிறான் என்று சொன்னார். பெருமக்கள் சொல்கிறார்கள், எந்த வார்த்தை அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய இதுவோ உள்ள வார்த்தைகள். பெருமக்களை உதாரணம் சொல்வது கூட பொருத்தமா எனக்கு தெரியல, அது ஞாபகம் காட்டுவதாக ஆகிவிடும் என்பதனாலே உதாரணம் கூட சொல்ல முடியவில்லை. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ அப்படி பாட்டுகள், கடவுள் ஏன் கல்லானான் மனம் கல்லாய் போன மனிதர்களாலும் பாட்டு படித்தா பச்சை சிறுக்கு இல்லையாது. அருமையான பெருமக்களே, மனதறிந்து ஒன்று பாட வேண்டியதில்லை, நாம மனசறிஞ்சு கொண்டு பாட வேண்டியதில்லை. அந்த மெட்டுக்காக அல்லது ஏதோ ஒரு கேட்கிறோம் திரும்ப என்பதற்காக வேண்டிய அப்படிப்பட்ட பாடல்களை பாடுவதற்கிறதே அது சிறுக்கினுடைய வாசலுக்கு கொண்டு போய் சேர்த்து விடும் என்று பெருமக்கள் சொல்கிறார். கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், இன்னைக்கு ஒரு ஆள் சொன்னார் எனக்கு தெரியாது, கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையை உணர வேண்டும், உணர வேண்டுமா அனுபவிக்க வேண்டுமா ஏதோ ஒன்று, அவன் கடவுள் மனுஷனாக பிறக்கணும், பிறந்தவன் என்ன செய்யணும், அவன் காதலித்து வேதனையை உணர வேண்டும் அப்படின்னு ஒரு பாட்டு. பெருமக்களை இதுவெல்லாம் அல்லாஹுவை நிந்திக்கக்கூடிய பாடல்கள், மனிதனை சிறுக்கினுடைய வாசல்களுக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பாடல்கள். இன்று உலகத்தில் நாம் வாழக்கூடிய ஒரு கலாச்சார சூழ்நிலை இருக்கிறதே, அது தீனுக்கு மாற்றமான ஒரு சுற்றுச்சூழல் வாழ்றோங்கிற காரணத்தினால அதுல கவனமா இருக்கும். கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய நம்ம பிள்ளைங்க அறிந்து அறியாமலோ முடிஞ்சிச்சு, இந்த தீனை விட்டு வெளியே போயிட்டாங்கன்னு. அவர்கள் இப்படிப்பட்ட மார்க்கத்தில் அதற்கு செய்யணும். ஈசா அலை இஸ்லாம் அவர்கள் கொல்லப்படவில்லை, சிலுவையில் அறையப்படவில்லை, குரான் பகிரங்கப்படுத்தி சொல்கிறது பெருமக்கள். ஆனால் அப்படி அறைந்தார் என்று ஒரு மனிதன் நினைக்கும் பொழுது குரானுக்கு எதிராக பிரகடனவர். அது மாதிரி நாம் ஒரு சாதாரணமான அடையாளம் என்றோ ஒரு சிம்பிள் தானே நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த தீனை விட்டு நம்மை வெளியேற்றுவதற்கான காரியங்கள் என்று நாம் அதில் எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் தான் நம்மையும் நம் சந்ததிகளையும் பாதுகாக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே இறைவனை நிந்திக்கக்கூடிய, அல்லாஹுவை நிந்திக்கக்கூடிய அந்த பாடல்களை விட்டும் நம்மை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பெருமக்கள் சொல்கிறார். அதே மாதிரி இன்றைய மற்ற கலாச்சார சூழல் மாற்ற காரணத்தினால இந்த காதல் திருமணங்கள் அதுல இந்த பேஸ்புக் அது இது வந்ததுனால இவன் யாருன்னு அவளுக்கும் தெரியாது, அவன் யாருன்னு இவனுக்கும் தெரியாது. ஏதோ வருஷ கணக்கில் போகுது, இந்த தொடர்பு வருஷ கணக்கில் போயிட்டு இருக்கு, என்னன்னு தெரியாம இன்று அவங்க செலக்ட் பண்றது, கலை மனைவி மனைவி செலக்ட் பண்றது, அது மாதிரி அவங்க மாப்பிள்ளையை செலக்ட் பண்றது, இதெல்லாம் இதுல வருகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்கிறோம் பெருமக்கள். அதனால இந்த காதல் திருமணம் என்ற பெயராலே இது வந்து கடைசியில் என்ன ஆயிடுச்சு, தீரவிட்டே வெளியேற்றுகிறது. நான் உதாரணம் பெயர் சொல்லி சொல்வேன், பொறுத்து பொது சபையில் அப்படி சொல்லக்கூடாது என்பது நான் வாயடக்குகிறேன். அருமையான பெருமக்களே, மார்க்கத்தினுடைய பற்று கொண்ட பெரிய பெரிய மனிதர்களிலே கூட தங்களுடைய பிள்ளைகளை இந்த தீமை விட்டு இழப்பதற்கு இப்படிப்பட்ட காதல் திருமணங்கள் காரணமாக இருக்கிறது என்பதை மாவட்டத்திலே பல உதாரணங்களை நமக்கு சொல்ல முடியும். அருமையானவர்களை அதில் எச்சரிக்கையா இருக்கும், அதுக்கு எச்சரிக்கைங்கிறது முதல்ல துவா பிள்ளைகள் அது விஷயத்தில் நம்ம கவனமா இருக்கணும். அதனாலே பிற சூழல்களிலே பிற கலாச்சார சூழல்களிலே வாழக்கூடிய நாம் இப்படிப்பட்ட காதல் திருமணம் என்ற பெயராலையோ அது மாதிரி சிலைகளை பார்க்க போறோம், நாங்கள் கலை நயத்தோடு பார்க்கிறோம் அப்படிங்கிற பேர்ல எம் எஸ் உசைன் செலவழினாரு, அது வந்து தெய்வத்தினுடைய நான் ஏதோ சொல்றேன், நான் அதனுடைய காட்சியை காண்கிறேன், அதனால ஒரு சிலை வடிக்கிறாங்க, அந்த ஒரு சிலை எல்லாம் அவர் வடிக்கிறாரு, அதுக்கு அவர் காரணம் சொல்றாரு, கலை நயத்தோடு நான் அதை வடிக்கிறேன் என்று சொல்கிறேன். அதனால இப்படிப்பட்ட இந்த காரியங்கள் இருக்கிறது, இந்த எல்லோரா ஓவியங்கள், மாமல்லபுரத்தினுடைய சிற்பங்கள், இதுவே நான் பார்க்க போறேன், கலைநயத்தில் நான் பார்க்கிறேங்கிற ரீதியில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. இது இந்த தீனை விட்டு நம்மை வெளியேற்றுவதற்குண்டான காரியங்களாக அமைந்துவிடும். அதனால இது போன்ற விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில நாம் தவிர்த்திருக்கிறோம். அருமையான பெருமக்களே, அதே போல வீடுகளிலே உருவப்படங்களை மாற்றி வைப்பதை விட்டு நாம் தவிர்க்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் போட்டோங்கிறது தவிர்க்க முடியாத அளவுக்கு உண்டான ஒரு நிலையில் ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் கூட வீடுகளில் மாற்றி வைக்க கூடாது. வீடுகளில் போட்டோக்களை மாற்றி வைக்கிறதோ அது பெற்றோர்களோ நம்முடைய சேசுமார்களோ அல்லது உஸ்தாதுமார்களோ யாரா இருந்தாலும் சரி, அப்படிப்பட்டவர்களை போட்டோக்களாக மாற்றி வீட்டிலே வைப்பதற்கிறதே இந்த தீனிலே தவறான அல்லது தவறான ஒரு பாதையிலே கொண்டு செல்வதற்குண்டான ஒரு நிலையிலே, இணை வைப்பதற்குண்டான ஒரு நிலையிலே கொண்டு செல்வதற்குண்டான ஒரு வாசலாக அமைந்துவிடும் என்ற காரணத்தினாலே அதுபோல் உள்ள போட்டோக்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பெருமக்கள் சொல்கிறார். நம்முடைய சந்ததிகளை பாதுகாக்க அது மாதிரி இந்த அம்மை நோய் இது போல உள்ள நோய்கள்லாம் வந்துருச்சுன்னா மாரியாத்தா வந்துட்டா அந்த ஆத்தா வந்துட்டா இப்படிங்கிற பேர்லாம் சொல்றது இருக்குது. சாதாரணமான ஒரு வார்த்தை என்று நாம் நினைப்போம், இந்த தீனை வெளியேற்றக்கூடிய காரியம் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு விஷயத்தை இன்றைய காலகட்டத்திலாவது இந்த நவீன விஞ்ஞானங்கள் வளர்ந்த இன்றைய காலகட்டத்திலாவது அதுக்கு நீ மாரியாத்தா அந்தாத்தான் பேர் சொல்றதுங்கிறது இருக்கதே, அது அடிப்படையான நோய் என்பதை கூட விளங்காமல் நாம் இருப்பது என்பது இருக்கிறதே. நாம் மார்க்கத்தினுடைய அடிப்படைகளை தெரியாமல் இருக்கிறோம் என்பது மாத்திரமல்ல, தீனை விட்டு வெளியேறுவதற்குண்டான ஒரு காரியமாகவும் அது அமைந்திருக்கிறது என்று பெருமக்கள் நமக்கு எச்சரிக்கிறார். அது மாதிரி ஜோசியக்காரர்கள் மந்திரவாதிகள் இவங்கள்ட்ட போய் ஒரு விஷயத்தை கேட்க ஆரம்பிச்ச உடனே அப்படியே அந்த கூடுதலான நம்பிக்கை போய் இந்த தீனை விட்டு வெளியேறுவதற்குண்டான ஒரு காரியமாகவும் அது அமைந்துவிடும் என்று பெருமக்கள் சொல்கிறார்கள். எல்லாவற்றை விட மேலாக நாம் ரப்பிடத்தில் துவா செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் சிலை வணக்கம் என்பது அது கற்பனைகளையும் மூட நம்பிக்கைகளையும் அடிப்படையாக கொண்ட அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பிற்கே வழியில்லாத ஒரு பெரும்பாவம் என்று சொல்லியிருக்கிற காரணத்தினாலே நேரடியாக நாம் அதில் ஈடுபட மாட்டோம் என்று சொன்னாலும் நாமும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேட வேண்டும். நம்முடைய சந்ததிகளையும் அதுபோருடைய நிலைகளை விட்டும் பாதுகாப்பு தேட வேண்டும் என்று அதற்கு இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாமுடைய துஆ நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹு தஆலா இதுபோருடைய எல்லா பாவங்களை விட்டும் அல்லாஹ் நம்மையும் பாதுகாத்தருள்வானாக, நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாப்பானாக. பிற கலாச்சாரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த சுற்றுச்சூழலிலே அல்லாஹுக்கு பொருத்தமான ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு அல்லாஹ் நமக்கு நசீபை தந்திருப்பானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.